துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளையும் பேரொளியும் இப்ப நாம் ஏங்கி அதை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் தியானித்து நம் உடலை உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறச் செய்யதான் இப்போது நாம் தியானிக்கின்றோம். தினம் தினம் இதே போன்று 4-5 6 ஒரு அரை மணி நேரமாவது நமது உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெறச் செய்ய ஒரு தலையாக கடமையாக வைத்துக் கொள்ளத வேண்டும். எப்படி நாம் உடலுக்கு ஆகாரத்தை சாப்பிடுகின்றோமோ இதே போல நமது உடல் உள்ள ஜீவாணுவுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற செய்வோமே என்றால் இப்படி பூமியில் 27 நட்சத்திரங்களும் நாம் புவியின் ஈர்ப்புக்குள் கவர்ந்து அது மின்னலாக படர்ந்து சில நட்சத்திரங்களின் உணர்வுகள் எப்பகுதியில் அதிகமாக படர்கின்றது இந்த மண்ணுடன் மண் கலந்து அந்தந்த நட்சத்திரங்களின் குணங்களுக்கொப்ப வைரங்களாக விளைகின்றது. இந்த காற்றில் இருப்பதை புவியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு அது வைரங்களாக விளைகின்றது. இதே போன்று துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரலும் பேரொழியும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை சிறுக சிறுக சேர்க்க இந்த உயிரைப் போலவே அது ஜீவணுவாகி உயிரணுவாக மாறிவிடும். ஆக நம் உடல்ல கோடிக்கணக்கான ஜீவணுக்கள் இருப்பதை பல கோடிக்கணக்கான ஜீவணுக்களை உயிரிப்பெற உயிரணுக்களாக மாற்றும்போது ஓர் ஒளியும் உடலாகவும் எத்தகைய விஷத்தன்மையும் ஒளியாக மாற்றிடும் திறன் பெறுகின்றது நமது உயிர் என்பதனை நாம் அறிதல் வேண்டும். உதாரணமாக சூரியன் அருகிலே இந்த நட்சத்திரங்களின் கவர்ந்து கொண்ட துகள்கள் சூரியன் தன் உணவுக்காக கவரப்படும் போது தன் அருகிலே வரப்படும் போது தன் உடலில் உள்ள பாதரசத்தால் மோதி விஷத்தை அது பிரித்து விடுகின்றது. பிரித்து கொண்ட பின் வெப்பமும் காந்தமும் உருவாகி பின் பிரிந்து சென்ற விஷத்தை கடைசி பலவீனம் அடைந்த அந்த விஷத்தை தன்னுடன் கவர்ந்து கொள்ளுகின்றது. இப்படி கவர்ந்து கொண்ட நிலையில் காந்தம் கவரும் சக்தி காந்தம் கவர்ந்து வெப்பத்துடன் இணைக்கப்படும் போது 2.5 கலந்து வெப்பத்தால் கவரும் சத்தை அதன் சத்தாக உருவாகும் சக்தியாக மாற்றிவிடுகின்றது. அதுதான் இந்த காந்தத்தை லட்சம் என்றும் வெப்பத்தை விஷம் என்றும் காரணம் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த விஷத்தை லட்சுமணா அந்த எந்த விஷம் இதுடன் கலந்திருக்கும் போது எந்த சத்தை கவர்ந்ததோ அதை மனமாக வெளிப்படுத்தும் என்பதற்காக லட்சுமணா என்று காரணம் தெரிவிக்கின்றனர். அதனால்தான் இந்த காந்தம் கவர்ந்து தன்னுடன் இணைத்து கொண்டால் சீதாலட்சுமி எதன் சுவையோ அதை வளர்க்கும் அந்த சக்தி பெறுகிறது என்று சீதாலட்சுமி என்று காரணம் தெரிவிக்கின்றனர். இப்போ ஒரு நெருப்பிலே ஒரு சத்தை போட்டால் அந்த மனம் வெளிப்படுகின்றது. இதே போல அந்த வெப்பத்தில் இந்த சத்தின் தன்மை கவர்ந்தால் அதை உயிரணு நுகர்ந்தால் எண்ணங்கள் வருகின்றது தான் சீதா ராமா. அந்த சுவைக்கொப்ப எண்ணங்கள் உருவாகின்றது. அந்த எண்ணங்கள் உருவானாலும் லக்ஷ்மணா எந்த சத்தினை தனக்குள் எடுத்துக்கொண்டதோ அந்த மனத்தினை சத்தனை மனமாக அது வெளிப்படுத்தும் சக்தி வருகின்றது. அப்ப அந்த மனம்தான் அந்த அணுவிற்கு அது பாதுகாப்பு. இப்படித்தான் இந்த அணுக்களின் இயக்கம் ஆகும்போது அது ஒரு இயக்க அணுவாக மாறுகின்றது. எதை கவர்ந்து கொண்டதோ அது இயக்க அணுவாக மாறுகின்றது. அதை உயிரணு நுகர்ந்தான் நாம் நுகரப்படப்போகும்போது எந்த சத்தினை அதை கவர்ந்து கொண்டதோ உயிரிழப்பட்டு அந்த உணர்ச்சியிலும் அதற்கு தக்க எண்ணங்களும் வருகின்றது. அப்ப சீதா ராமா அந்த சுவைக்கொப்ப எண்ணங்கள் நம் சொற்களாக வெளிப்படுகின்றது. அந்த உணர்ச்சியில் நம் சொல்லாகவும் செயலாகவும் செயலாக்கப்படுகின்றது. ஆனால் உயிரிழப்பட்டு அந்த உணர்வின் சத்து உமிழ்நீராக மாறி நம் ஆகாரத்துடன் கலந்து அது இரத்தமாக மாற்றப்படும் போது ஒரு சத்தனை இயக்கணுவாக மாற்றிய கவர்ந்து கொண்ட இயக்கணு நாம் இரத்தத்தில் கலந்தால் அது ஜீவனுவாக மாறி அதனுடைய மலம் நம் உடலாக மாறுகின்றது என்பதனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியுள்ளேன். இப்படி இப்போ விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதா ராமா உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அந்த சுவைக்கொப்ப ஜீவனுவாக மாறி அதன் எண்ணங்களை இயக்குகின்றது என்பது காவியத்தின் முக்கியமாக அதை நாம் அறிந்துணர்ந்து உயிரைப் போலவே ஜீவணுகளை எந்த சுவையோ அதை போல ஜீவாணுக்களாக உருவாக்குகின்றது. இப்படி நட்சத்திரங்கள் பூமியிலே மண்ணுடன் கலந்து புவியின் ஈர்ப்பால் அது சிறுக சிறுக விளைந்து அது வைரமான பின் அது வெடித்து தனித்தன்மையாக வெளிவந்துவிடும். இதை போல நமது ஜீவணுக்கள் நாளுக்கு நாள் அது வெளிப்படும் போது அறிவின் வளர்ச்சி அறிந்திடும் வளர்ச்சி இங்கே வருகின்றது. ஆனால் ஒரு வெளிச்சத்தை கண்ட பின் அதுக்குள் பொருள் தெரிவது போல நமது ஜீவாணுக்களின் துணை கொண்டு நம் கண்ணின் வளர்ச்சி கொண்டு அதன் உணர்வின் அறிவை நாம் அறிந்திடும் ஞானமாக வளர்கின்றது. இதை போன்று இப்போது நட்சத்திரங்களின் துகள்கள் மின்னலாக மாறி பூமியில் பட்ட பின் அதை சிறுக சிறுக வைரமாக விளையப்படும் போது ஜீவன் அல்ல ஒளியின் உடலாக அது பெறுகின்றது. நட்சத்திரம் எப்படி மின்னுகின்றதோ இதை போல நமது உயிரோ மின்னணு போன்று அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆக அந்த உயிரின் இயக்கத்தை கொண்டு நமது ஜீவனுகள் மின்னணு துணை கொண்டு இயங்குகின்றது. எப்படி மேற்றொரு மின்னணு உருவாக்கப்படும் போது நம்ம வீட்டுக்குள் எந்தெந்த பொருளை சேர்க்கின்றோமோ அதை மின் அணு இதை இயக்கி அதன் வழி காணுகின்றோம். இதே போல சூரியன் இயக்கத் தொடரில் நாம் வளர்ந்தாலும் நமது உயிரை சூரியன் தொடர் கொண்டுதான் அதுவும் இயங்குகின்றது. இப்ப நாம் எப்படி ஊருக்கு ஒரு சப்ஸ்டேஷனை வைத்திருக்கின்றோமோ இதை போல நமது உயிரும் அந்த நிலை பெறுகின்றது. இதன் கொண்டு சூரியன் துணை கொண்டு அந்த மின்னணு கதிர்கள் நம் உடல் உள்ள அணுக்களை அதை இயக்குகின்றது. இருப்பினும் பல உணர்வின் தன்மையை அனைத்தும் அறிந்திடும் உணர்வொண்டு விஷத்தை மனித உடலில் வென்று உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருக்கும் அகஷ்யன் துருவனாகி திருமணமாகி கணவன் மனைவியும் இருமணம் ஒருமணலாகி அருமணம் பெற்று ஒளியின் உடலாக இருக்கும் உயிரிப்பல உயிரணுக்களை வளர்த்து விஷத்தை ஒளியாக மாற்றிடும் தன்மை பெற்றது. இதே போல 27 நட்சத்திரம் கடும் விஷம் கொண்டது. அதனுடைய தோள்கள் பூமியில் பற்றால் அதன் இனத்தின் தன்மை கொண்டு தனக்குள் அந்த விஷங்கள் வளர்ந்து நாகர வைரங்களாக விளைகின்றது. அந்த வைரத்தை நாம் தாத்தால் உடனடியாக மனிதனை சுருட்டிவிடும் அவ்வளவு கடுமையான விஷம். ஆனால் அந்த விஷத்தின் உணர்வை நாம் ஒளியாக காண முடிகின்றது, வெளிச்சமாக அது தெரிகின்றது. இதே போலதான் விஷத்தை ஒளியாக மாற்றி ஒளியின் சுடராக இருக்கும் போது விஷமே உலகத்தை இயக்கியது. இன்னைக்கு சூரியன் இயங்குவது என்றால் விஷத்தின் தாக்குதல் தான் அதனுடைய வெப்பத்தின் தன்மை கொண்டு இயக்குகின்றது. நமது உயிரும் விஷத்தின் தாக்குதல் தான் துடிப்பின் தன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த விஷத்தின் தன்மை கலந்திருப்பதால் அந்த இயக்க அணுக்களாகவும் ஜீவ அணுக்களாகவும் மாறிக்கொண்டுள்ளது என்பதனை நாம் அறிதல் வேண்டும். இப்படி ஒளியின் உடன்பெற்றது 6வது அறிவால், உதாரணமாக துருவ நட்சத்திரத்தின் உறவு எளிதில் யாரும் பெறுவதென்றால் மிக கடினம். குரு இல்லாத அதை துணை கொண்டு எடுப்பதென்றால் மிகவும் கடினம். ஆக நமக்கு நமது குரு அத்தகைய கடும் விஷத்தையும் தாக்கு கொண்டு உள்ள நிலையை நாம் பெற்றோம். அதனால் அந்த கடும் விஷத்தையும் தன்மை நாம் தாங்கி அதை ஏற்றுக்கொள்ளும் பருவத்தை ஏற்படுத்தினார் நமது குரு. ஆகவே அதைத்தான் உங்களுக்கும் அந்த கடும் விஷத்தை ஒளியாக மாற்றும் திறன் தர செய்வது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரிலே இப்படி முகப்பில் ஈர்க்கப்பட்டு இந்த உணர்வலைகள் உடல் முழுதும் பரவுகின்றதோ, இதே போல நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த உயிரின் இயக்க அந்த ஜீவனின் முகப்பின் இயக்கத்தில் அவன் தொலை கொண்டு இந்த துருவ நட்சத்திரத்தின் இயக்கத்தை அதை ஈர்க்க செய்யும் போது எனக்கு என் குருநாதர் எப்படி செய்தாரோ, இதே போல உங்களின் இயக்க செய்யும் போது நம் குருநாதராக அது மாறுகின்றார். என அவர் வழியில் நாம் தொடரப்படும் அதன் தொடர் வரிசை வருகின்றது. சூரியனால் உருவாக்கப்பட்ட நிலையில் கோள்கள் என்று தனித்து தனித்து வாழ்ந்தாலும் சூரியன் இயக்கத்திற்கு தலைமை அறிவே, அதான் லட்சுமி நாராயணா என்று சர்வத்தை உருவாக்கும் சக்தி பெற்றது. ஆகவே நாம் நமது குருவடியில் அது வந்தால் அதனை ஒளியாக மாற்றி நம் உடலுக்குள் நம் உயிராயிருப்பினும் அது குருவாக இருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு உணர்வின் அணுக்களும் அதை பற்றி எண்ணும்போது அவை அந்த குணத்தின் சத்து எதுவோ அதன் வழி இயக்கும் குருவாக இயங்குகின்றது என்பதனை நாம் உணர்தல் வேண்டும். ஆகவே இன்று விஷத்தன்மையின் நம் பூமியிலே கலந்திருப்பதை அந்த விஷத்தை ஒளியாக மாற்றும் திறன் நாம் இப்போது பெற வேண்டும். இல்லை என்றால் விஷம் கவர்ந்தால் நாம் நமது சிந்தனை இழக்கப்பட்டு மீண்டும் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் இந்த உயிர். ஆகவே விஷத்தை ஒளியாக மாற்றிடும், அதாவது பாம்பினங்கள் தன் விஷத்தை பாய்ச்சி தன் உணவுக்காக எடுத்தாலும் மற்ற உடல் உள்ள விஷங்கள் எல்லாம் இதோட கலந்து 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 பலவிதமான வண்ணங்களாக மாறுகின்றது. அவை உறையப்பட போகும்போது நாகரத்தனமாக மாறுகின்றது, அது கல்மயமாகின்றது, இது மின்மயமாகின்றது. இயக்க உயிர் துடிப்பு எப்படி ஆகின்றதோ இதே போல நம் உடல் உள்ள அணுக்கள் அனைக்கும் ஒன்றாக சேர்த்து, எப்படி தேனீகள் ஒன்றாக சேர்த்து தேனை உருவாக்கி ஒரு கூடாக அமைத்துக் கொள்ளுகின்றதோ, இதே போல நம் உயிரும் இந்த உடல்ல நாம் வளர்த்து கொண்ட உணர்வுகள் தேனீ போன்று ஒன்றாக இணைந்து துருவ நட்சத்திரம் திடப்பொருளும் அல்ல, ஆக உயிரின் இயக்கத்தைப் போல ஈர்க்கும் ஒன்றுடன் இணைந்து அது வாழும் தன்மை. திடப்பொருளாகிவிட்டால் அது வைரமாகிவிடும், கல்லாக மாறிவிடும், கோள்களைப் போல பாறையாக மாறிவிடும். உயிரின் இயக்க துடிப்பாக அதன் உணர்வின் இயக்கம் வரும்போது கோள்கள் தன் சுழற்சியில் நடு மையம் வெப்பமாகி அதன் உணர்வை கவர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த உயிரணு தோன்றி நட்சத்திரமாக்கப்படும் போது தேனியை போன்று தன் உணர்வின் தன்மை ஒளியின் உணர்வுகளை ஒன்றாக எடுத்து ஒளிக்கதைகளை பாய்ச்சிக் கொண்டே உள்ளது. அது எப்படி தேனை அதை எடுத்து அந்த தேன் வெளிப்படும் போது நாம் உட்கொள்ளும் போது சுவையாக இருக்கின்றதோ, இதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடல் உள்ள அணுக்கணுக்கது ஆகாரமாக செலுத்தி அவன் உணர்வை வளர்ச்சி செய்யப்படுப்பும் போது இந்த உடல்ல வரும் இனி அதாவது விஷத்தை மாற்றி இனிமை என்ற உணர்வை ஊற்றி இந்த உணர்வை வளர்த்துக் கொள்வதுதான் இந்த ஆறாவது அறிவின் தன்மை. நாம் எல்லாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் தான் பரிணாம வளர்ச்சிக்கே காரணமானது. ஆனால் ஆறாவது அறிவானத்தில் தீமையில் நீக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி நமக்குள் இயங்கு கொண்டிருக்கும் ஜீவ அணுக்களை உயிரணுக்களாக மாற்றி இந்த ஆறாவது அறிவு காத்திகேயன் அதன் துணை கொண்டு அனைத்து உலகையும் இருளின் நீக்கி ஒளி என்ற உணர்வின் அறிவாக இயக்கம் உருக்கணைந்த இயக்கும் தன்மை பெறுகின்றது. பெற செய்வதுதான் ஆறாவது அறிவின் நோக்கங்கள். இப்படி சென்றவர்கள்தான் இருசூழ்ந்த உடலை உயிர் உடலுக்குள் இருளுக்குள் இருந்த உணர்வின் அறிவாக இந்த உடலை இயக்குகின்றது. ஆனால் இந்த உடலே மகரிஷிகள் உயிரை போல ஒளியின் உடலாக மாற்றி என்றும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த சூரியனை அழிந்தாலும் சூரியத்திலிருந்து வெளிப்படும் விஷத்தின் தன்மையும் கூட ஒளியாக மாற்றிக்கொள்ளும். ஏனென்றால் நாம் 2000 சூரிய குடும்பத்தில் இணைந்து வாழ்கின்றது நமது சூரியன். இதே போல 2000 சூரியனும் மற்ற இதே போல எத்தனையோ அகண்ட அண்டத்தில் மற்ற தோள்களுடன் அண்டங்களுடன் இணைந்தே வாழ்கின்றது. ஒன்றுடன் ஒன்று இணைந்தே வாழும் சக்தி பெறுகின்றது. ஒன்று இல்லை ஏன் ஒன்று இல்லை, ஒன்று என்றும் தனித்து இருந்ததே இல்லை. ஆகவே விஷம் தாக்குதலாகும் போதுதான் வெப்பம் உருவாகின்றது. வெப்பம் உருவாகும் போதுதான் ஈர்க்கும் சக்தியாக இயக்க சக்தி மாறுகின்றது. இதை போலதான் நாம் ஒவ்வொரு நொடியும், ஏனென்றால் இது கவனமாக கூர்ந்து நீங்கள் கவனிக்கும் போது நுகர்ந்த உணர்வுகள் உங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள அந்த ஜீவ அணுக்களுக்கு முகப்பில் நம் உயிரிலே மோதுவது போன்ற அந்த அணுக்களும் அந்த உணர்வை பெறும் தகுதி பெறுகின்றது. அது தகுதி பெற செய்தால் இந்த உபதேசமே. எனக்கு குரு எப்படி இந்த நினைவினை அங்கே அழைத்து சென்றாரோ, இதே போல திரு நட்சத்திரத்துடன் உங்கள் உணர்வினை தொடர்கொண்டு அதன் உணர்வுகள் உங்கள் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இதனுடன் தொடர்கொண்டு இருக்கும் அந்த அருள்சக்தி பெற செய்யவே. ஏனென்றால் ஏன் முந்தியால் நான் சொல்லலேன்னு கேட்பேங்க. விதையை போட்டு போட்டு அது வந்து முதல்ல பார்த்தா செடி அந்த இலை வேற விதமாக இருக்கும், அப்புறம் வளர வளர இலை வேற விதமாக இருக்கும், அப்புறம் அதனுடைய வளர்ச்சியில் வரப்போகும்போது எந்த வித்தோ அதே போல பின்னாடி தான் உருவாகின்றது. இதே போல நான் முன்னாடி சொல்லலேன்னு சொல்லி சொன்னா செடி ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்ற பிற்பாடு உரம் போட்டா தாங்கும். செடியினுடைய வளர்ச்சி பெறும் நாள் உரம் போட்டா கருகி போகும். ஆனா விஷத்தை ஒளியாக மாற்றும் இந்த உணர்வுகள் உங்க உடல்ல அது சரியான பருவம் வரவில்லை என்றா நீங்க வளரும் வளரும் பருவத்தை மாற்றி இது கருகிவிடும், செயலற்றதாக ஆகிவிடும். ஆகினால்தான் அந்த கால பருவங்களை கொண்டு குருநாதர் எனக்கு எந்தெந்த பருவத்தில் எதனெதன் சந்தர்ப்பத்தில் எப்படி கொடுத்தாரோ, இதே போல உங்கள் மனப்பக்குவமும் உங்களுக்குள் வளர்ச்சி பெறும் தக்க இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது. இன்று உங்களுக்குள் மனப்பக்குவமான பின் இது விளைந்தால் உங்களுடன் பழகும் நண்பர்களுக்கு உங்களில் விளைந்த உணர்வுகள் அவர்களுக்கு நன்மை பயக்கும் சக்தியாக மாறும். ஆகவே பிந்தி வருவருக்கு உங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க முடிகின்றது. ஏனென்றால் வளர்ச்சி பெற்ற பருவம் அங்கு ஒவ்வொன்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர் கொண்டு அது விளைகின்றது என்பதனை உணர்தல் வேண்டும். நாம் இவ்வளவு காலம் சாமி கூட 15 வருஷ காலம் இருந்தமே இதெல்லாம் தெரியாம போச்சேன் இருக்கலாம். உங்களில் விளைந்ததுதான் இன்றோர் வருவோருக்கு அந்த உணர்வின் சத்து கொண்டு துணை கொண்டு அவர் உடல்களையும் விளைய செய்கின்றோம். ஆக நீங்கள் அல்லாத முந்திய நிலைகள் கவர்ந்து கொண்ட நம்முடன் குருவுடன் தொடர்பு கொண்ட உங்களில் விளைந்த உணர்வுதான் பின்வருவோருக்கு இந்த உரமான சத்தும் கிடைக்கப்படுகின்றது என்பதனை நாம் உணர்தல் வேண்டும். இப்ப வருவோருக்கெல்லாம் அதிர்ஷ்டம், முந்தி வந்தவங்கெல்லாம் சிரமப்பட்டு நான் சொல்ற பாக சொல்லும் போது தமிழா தான் இருக்கும், அர்த்தம் புரியாம இருக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்க போகும்போது நீங்க அடுத்தவங்க கிரகிக்கிறோம்னால ஓடி பெறும் 10வது அடி 20வது அடி போயிரு, அவ்வளவு வேகமாக இருக்கும். ஏனென்றால் இவை சில அதன வேத மந்திரவாதிகளுக்கு இதை செக்கிவிட்டால் அவன் சுயநலங்களுக்கு பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கிடைக்காமல் தடைப்படுத்தவும் உண்மையில் உணவின் அறிவை பெற வேண்டும் என்று விரும்புவோருக்கு மட்டும் அது கிடைப்பதற்கு வரும். எல்லாம் அந்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அசைய மாட்டாங்க. ஆனா சாமி என்ன சொன்னார்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இடத்த விட்டு ஒன்று ரெண்டு வந்தா கூட எந்திரிக்க விடாம அப்படி உட்கார்ந்துருக்கும். இந்த அளவுக்கு தான் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தது. காரணம் இன்று உலகமே விஷத்தன்மையாக மாறும் இக்காலத்தில் எப்படி விஷத்தை பாய்ச்சி விஷமத்தை ஒளி வைரங்களாக மாற்றியதோ இதே போல துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்து நம் உடலுள்ள அணுக்களை வீரிய அணுக்களாக மாற்றி எதுவுமே அது தாக்காது என்றும் அழியா பொருளாக நம் உடல் அணுக்கள் ஒன்று சேர்த்து இணைந்து அது வாழும் என்பதற்குத்தான் நமது சாஸ்திர விதிகள். மனிதன் ஒன்றுபட்டு வாழ முடியும் என்பதற்காக தான் ஆலயங்களை அமைத்து விளக்கை காட்டும் போது பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்றும் நம் குடும்பத்தில் அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்றும் மற்றவர்கள் அனைவரும் நாம் பார்க்கும் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்றும் இந்த ஆலய வருவரெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்றும் இந்த தெய்வீக குணமும் தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் பெற வேண்டும் என்பதும் தானும் தன் குடும்பங்களின் உணவுகளும் நாம் பார்க்கும் குடும்பங்களும் ஆலயங்களுக்கு வருவரெல்லாம் பெற வேண்டும் என்கிறது. ஏனென்றால் வெறுப்பை மறந்து அரவணைத்து அரவு உணர்வுகளை நமக்குள் பெருக்கும் ஒன்று சேர்த்து வாழக்கூடிய நிலை பெற்றது கல்வி அறிவு இல்லை, அன்று பாட நூல்கள் இல்லை. ஒருவர் தனக்குள் பாடிக்கொண்ட உணர்வை மற்றொரு செவி வெளிக்கொண்டு உணர்வின் ஒளி அலைகளால் தட்டி எழுப்பி பரிவாகி அந்த பரிவின் தன்மை தான் பண்டைய காலங்களில் வந்தது. ஆகவே சாதாரண மக்களும் அது பெறுவதற்கு தத்துவ ஞானிகளும் மகரிஷிகளும் இவ்வாறு ஆலயங்களை அமைத்தனர். இதேப்போல நாம் பொருளை காக்க போகும்போது தங்கம் எப்படி மங்குவதில்லையோ அதே போல நமது மனமும் மங்கா நிலை பெற வேண்டும். ஒருத்தர் குறை கூறிவிட்டால் மனம் மங்கிவிட்டால் குறைதான் நம்மளுக்கு வளரும், அந்த தங்கத்தின் பல தரம் வராது. ஆக தங்கத்தில் செம்பும் பித்தளை சேர்த்தால் தங்கமும் மங்கிவிடும். ஆகவே நமது மனதை மங்காதபடி குறைகளை நம் உணர்வுகளை சேர்த்து விட்டால் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி வந்த இந்த உணர்வுகளும் ஆக தெளிவாக அந்த அறிவை இயக்க முடியாத நிலையில் மனம் சோர்ந்து சிந்திக்கும் ஆற்றல் தவிர்த்து தவறு செய்யும் உணர்வுகளையே நமக்குள் வளரும். இதை போன்ற நிலையிலிருந்து தவிர்ப்பதற்காக ஆலய பண்புகளை மிக தெளிவா மனிதன் தெளிந்து தெளிவான நிலைகள் பெறுவதற்கு செய்தனர். இதை போல வயிறும் எப்படி ஜொலிக்கின்றதோ இதை போல நாம் தியானம் இருந்தவருந்து உணர்வு எழுக்கப்படும் போதும் நான் சொல்லுகிறேன் என்றால் உங்கள் செவிகளை பற்றி பழிச்சென்று உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் ஒரு தெளிவான மனம் கிடைக்க வேண்டும். அந்த தெளிவிருந்தால் உங்களுக்குள் தெளிந்து தெளிந்து அது வாழும் அரு உணர்வு உங்களுக்குள் பெருகப்படுகின்றது. இதை போல வரித்து போல என் செயல், நான் எதையாவது ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் கண்ணுற்று பார்க்கப்படும் போது என் செயலை நான் நல்லது எதை செய்கின்றனோ, அதே போல அவர் உணர்களும் நல்லதை செய்யும் உணர்ச்சிகளை ஊற்றி அதன் உணர்வின் வளர்ச்சியை அங்கே பெறச் செய்வதற்குத்தான் வைரத்தை போல என் செயலும் பார்ப்போர் உணர்வுகளும் ஜொலித்தல் வேண்டும் என்பதற்குத்தான் அந்த வைரத்தை வைத்தது. வைரத்தை போல் என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். வைரம் எப்படி சுடர்விட்டு தன் அருகிலே இருள் சூழாத ஒளியின் உடலாக இருக்கின்றதோ, இதை போல நம் உடலில் உணர்வின் அணுக்கள் ஒளியாக இருக்கப்படும் போது நம்மிடம் இருள் சூழும் ஞானங்கள் வராதபடி நமக்குள் அந்த தெளிந்த மனம் கொண்டு நாம் சிந்தித்து வலிமை பெற்று பொருளறிந்து செயல்படும் அந்த உணர்வுகள் நமக்குள் வளரும். ஒரு வெளிச்சத்தில் இன்ன பொருள் தான் என்று தெரிகின்றது. இதை போல இந்த ஒளியின் உணர்வுகள் அந்த வலிமை கொண்டு இருளை அகற்றி அது உள்ளுள்ள பொருளை ஊடுருவின் நுகர்ந்து அறியும் ஆற்றல் அங்கே வருகின்றது. அதுதான் அப்பொருளை கிரீடங்களாக வைத்து சரசின் அதன் உணர்வை நமக்குள் அது முன்னணியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடல் உறுப்புகளின் சிகரத்தில் அதை வைக்கப்பட்டது. இதே போல உடல் முழுதுக்கும் நறுமணங்கள் வளரப்பட போகும்போது அந்த மாதிரியை நுகரப்படும்போது நாம் மகிழ்ந்து வாழுகின்றோம். ஆக துருவ மகிழ்ச்சி இதே போல மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் உடலிலே விளைந்த உணர்வுகள் இன்னும் புவியிலே அது வளர்கின்றது. மலருக்கு பின்தான் அதன் வித்தின் தொடரும் வருகின்றது. மலர் நறுமணமாக இருக்கும் போது அதன் வித்தும் நறுமணமாக இருக்கும். இதே போல நமது மனங்கள் சரியாக இருப்பினும் நறுமணங்கள் கொண்ட அந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்று அந்த ஞானிகளின் உணர்வை பெற வேண்டும் என்று இயங்கி நாம் சுவாசித்து நம் இரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த உரமான நற்சத்துகளின் நற்பண்புகளின் நல்ல உயர்ந்த ஞானங்களை ஊட்டச் செய்வதற்குத்தான் ஆலயமாக அமைந்தது. ஆகவே நாம் அனைவரும் நமது உடலே ஆலயம், நமது பண்புள்ள உடலாக நம் ஆலயத்தை மாற்றுதல் வேண்டும் என்பதற்காக அன்று ஞானிகள் சொன்னார்கள், மனிதன் பண்பட்டால் அன்பும் அரவணைப்பும் பண்பும் பரிவும் அங்கே வருகின்றது. ஆகவே இதை போல ஆலயத்தில் வருவரெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அங்கே பகமை மறந்து நமது எண்ணங்கள் ஒன்றாகின்றது. எப்படி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலுக்குள் அதை செலுத்தி எல்லா உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு பெறச் செய்கின்றோமோ, இதே போலதான் தத்துவ ஞானிகள் அது புரியாத நிறைவேறும் போது பொருளை பார்த்து உணர்வை ஏங்கி நுகர்ந்து அந்த உணர்வினை பெறச் செய்வதற்கு அதை செய்தனர். அதை காலத்தால் தனது ஆசைக்கு குறைகளை சொல்லி அந்த தெய்வம் செய்யும் என்ற நிலைக்கு தான் நம்மை தள்ளிவிட்டனர்.